நமஸ்காரம். ஒரு ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். நம்மை சுற்றி பல பொருள்கள் உள்ளன. புத்தகம், படங்கள், மேசை, நாற்காலி, இதை போல் பல பொருள்கள் உள்ளன. அதெல்லாம் பொருள்கள், அச்சேதனம், அச்சித்து, ஞானசூன்யம், ஞானமில்லாதவை, ஜடப்பொருள்கள். அவற்றுக்குள் ஆத்மா இருக்காது அல்லவா? அது ஜடப்பொருள் தானே. ஆனால் அதற்குள் ஆத்மா இருக்காது. ஆனால் இப்ப மனிதரா பிறக்கிறோம், கோழியா, நாயா, பூனையா, அதெல்லாம் உயிரோடு இருக்கிற பொருள்கள். அதற்குள் ஆத்மா இருக்கும், என் புரிதல் சரிதானான்னு கேட்டார். சரி அல்ல. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது மூன்று தத்துவங்கள் உட்கொண்டது. ஒரு அச்சித்து ஜடப்பொருள், அது நம்ம உடம்பா இருக்கட்டும், கோழி உடம்பா இருக்கட்டும், நாற்காலியா இருக்கட்டும், மேசையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த வெளி பார்வைக்கு படுவது ஜடப்பொருள். நம்ம உடம்பும் அப்படித்தான், ஆடு பூனை உடம்பும் அப்படித்தான், மொபைல் போனும் அப்படித்தான், மேஜை நாற்காலியும் அப்படித்தான். எல்லாமே ஒன்று, எல்லாம் ஜடப்பொருள், மேலோட்டமா தெரியுது. அதுதான் கண்ணுக்கு புலனாகும், தொட்டு பார்க்க முடியும், மோந்து பார்க்க முடியும். எல்லா பொருளுக்குள்ளும் ஆத்மா இருப்பார். மேஜைக்குள்ளும் உண்டு, புத்தகத்துக்குள்ளும் உண்டு, மனுஷ உடம்புக்குள்ளேயும் உண்டு, மிருக உடம்புக்குள்ளேயும் உண்டு. இப்பதான் சந்தேகம் வரும், நம்ம உடம்பும் ஜடப்பொருள், நாற்காலியும் ஜடப்பொருள், அதுக்குள்ளே ஆத்மா, நமக்குள்ளே ஆத்மானால் எப்படி? அது ஜடப்பொருள் ஆயிற்றேனால் நம்ம உடம்பும் ஜடம்தான். ஆனா நம்ம உடம்புல உயிரோட்டம் இருக்கிறதே, இப்ப அங்கதான் கேள்வியே, அது என்னது உயிரோட்டம்னால்? நாற்காலிக்குள்ள உயிரோட்டம் இல்லை, நம்ம உடம்புக்குள்ள உயிரோட்டம் இருக்கு. ரத்தம் ஓடுகிறது, லப்பு டப்புன்னு ஹார்ட் அடிக்கிறது, ஆர்என்ஏ, டிஎன்ஏ, டபிள்யூபிசி, ஆர்பிசி கூடுகிறது, குறைகிறது, எவ்வளவோ நடக்கிறது. வயத்த வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, வலி தெரிகிறது, மரும் சாட்டா சரியாது, எல்லாம் உயிரோட்டம் தானே என்று சொல்ல தோணும். இதுல வேறுபாடு, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா ஞானத்தோடு வேலை பார்க்கிறார். அந்த ஞானத்தினுடைய பாதிப்பு தான் உடம்பெல்லாம் தெரிகிறது, அதைத்தான் உயிரோட்டம்னு சொல்றோம். ஆனா ஒரு பெட்டிக்குள்ளேயோ ஒரு நாற்காலிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அந்த ஞானம் இல்லை. அது எப்படி? எல்லா ஆத்மாக்களுமே ஞானம் உள்ளவர்கள் தானே? ஆமாம். ஆனால் அந்தந்த ஆத்மாவினுடைய கர்மத்தின் பலனாக ஞானத்தின் அளவு மாறுபடும். எப்படி ஒரு ஆத்மா ஒரு உடலை எடுக்கிறார்? ஒரு ஆத்மா மனித உடலையும் எடுத்துக் கொள்கிறார், இல்ல ஒரு சிங்க உடலை எடுக்கலாம், இல்ல ஒரு நாற்காலி உடலை எடுக்கலாம். ஓ, அப்படி கூட உண்டான்னு தோணும். ஆமாம், உண்டு. எப்படி பிறவி முடிவு செய்யப்படுகிறது? ஆத்மாவுடைய கர்மங்கள் கணக்கெடுக்கப்படுகின்றன. அதுல எவ்வளவு பாவம், எவ்வளவு புண்ணியம், அதுக்கு தகுந்து நேர பிறவி முடிவெடுக்கப்படுவதில்லை. இந்த பாவ புண்ணியத்தின்படி அவருடைய ஞானம் எவ்வளவாக இருக்கும், அப்படித்தான் பிறவி முடிவாகிறது. அவருடைய புண்ணியத்தின் பலனா அதிகமான ஞானத்தோடு அவர் பிறக்க வேண்டுமானால் அப்ப தேவர்களாக பிறக்க வேண்டும். ஓரளவு ஞானத்தோடு பிறக்க மனிதர்களாக பிறக்க வேண்டும். இன்னும் குறைவான ஞானத்துக்கு புத்தியுள்ள பிராணிகளாக பிறக்கும். இன்னும் குறைவான ஞானத்துக்கு புத்தி இல்லாத பிராணிகளாக பிறப்பார். ஞானமே கிட்டத்தட்ட பூஜ்யம். அப்படின்னால் அந்த ஆத்மாவுக்கு நாற்காலிக்குள்ளோ புத்தகத்துக்குள்ளோ செவுத்துக்குள்ளோ பீரோவுக்குள்ளோ கிடைக்கும், அங்குதான் பிறவி. அப்ப அந்த ஆத்மாவினுடைய ஞான ஒளி இல்லை. ஆனா இந்த மனித உடல் எடுத்துருக்கிற ஆத்மாவுக்கு ஞான ஒளி இருக்கிறது. அந்த ஞான ஒளிதான் இந்த உடம்புல உயிரோட்டம்ங்கிறத ஓட வைக்கிறது. அந்த ஞானம் தான் உயிரோட்டம். அதனால்தான் இந்த உடம்புல வேறுபாடுகள் பெருக்கிறது, இழக்கிறது, சந்தோஷப்படுறது, துக்கப்படுறது, இது எல்லாமே அதனால்தான் ஆகிறது. ஆனா அப்ப நாற்காலியில் இருக்கிற ஆத்மாவுக்கு கிட்டத்தட்ட ஜீரோ ஞானம். அதுதான் அவருடைய பாவத்தின் பயன். அதே போல மரத்துக்குள்ள இருக்கார், செடிக்குள்ள இருக்கார், பூவுக்குள்ள இருக்கார், எவ்வளவு குறைச்சலா இருக்குமோ இருக்கும். அதனால ஒரு பிறவி எப்படி முடிவெடுக்கப்படுகிறது? ஒரு ஆத்மா அவருடைய பாவ புண்ணிய கணக்கு. அதனால் அவருக்கு கிடைக்கப் போகும் பிறவியில் எவ்வளவு ஞானம் இருக்க வேண்டும் என்பது கணக்கு. அந்த ஞானத்துக்கு தகுந்த பிறவி, அது தேவனா, மனிதனா, பிராணியா, அல்லது மரமா, கொடியா, பொருளா, அதெல்லாம் அப்புறம்தான் முடிவு செய்யப்படும். இதனாலதான் எல்லா பொருளுக்குள்ளும் ஆத்மாவும் இருக்கிறார், அவர் தான் இரண்டாவது தத்துவம். முதல் தத்துவம் கண்ணுக்கு தெரிகிற ஜடப்பொருள், இரண்டாவது அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா, அதுக்கப்புறம் மூணாவது அந்த ஆத்மாவுக்குள்ளும் உறையும் ஆத்மாவுக்குள்ளேயும் வியாபிக்கும் பரமாத்மா. அசித்து அசேதனத்துக்குள்ளே, அதாவது ஜடப்பொருளுக்குள்ளும் வியாபிப்பார், ஆத்மாவுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருப்பார், அவர் பரமாத்மா. இப்படி எந்த பொருள் எடுத்தாலும் மூணு தத்துவங்கள் உண்டு. ஒரு புத்தகம் எடுத்துட்டா மூணு, ஒரு பெட்டின்னு எடுத்துட்டா மூணு, ஒரு மொபைல் எடுத்துட்டா மூணு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஜடப்பொருள், ஆத்மா, பரமாத்மா என்கிற மூணு தத்துவங்கள் இருக்கும். அதனால் அது என்ன, பொருளுக்குள்ள ஆத்மான்றது புரியலையே. இந்த உடம்புக்குள்ள ஆத்மா புரிகிறது என்னால், இந்த உடம்பும் பொருளும் ஒண்ணும், ஆத்மா வெளியேறி போய்விட்டால் அப்ப இந்த உடம்புக்கு மட்டும் என்ன இருக்கு? எந்த உயிரோட்டமும் இருக்காதே, ரத்தம் எல்லாம் உறைந்து விடுமே, சில்லுட்டு போயிடும். ஆனால் இது எல்லாமே அந்த ஆத்மா உள்ளே இருக்கும் வரை அவருடைய அறிவால் தான் இது உயிரோட்டத்தோட தெரிகிறது. அந்த அறிவு ஜீரோவா இருக்கிறதுனால தான் நாற்காலிக்குள்ள அந்த ஓட்டம் தெரியவில்லை. அதனாலே எப்படி பிறவி முடிவாகிறது? ஆத்மாவின் கர்மங்கள், அதற்கு தகுந்த ஞானத்தின் தெளிவு நிலை, அதுக்கு தகுந்த உடல் பிறவி என்று கொள்ள வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.